ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். அப்படி தமிழில் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் யூடியூப்பில் போட்டார், நீங்கள் என்னைக்கு நமஸ்காரத்தை விட்டுட்டு வணக்கம்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் தமிழர்களோடு நீங்கள் நெருக்கமாக முடியும் அப்படின்ட்டு, அதனால் வணக்கம்னு சொல்லிக்கிறேன். இப்போ சாந்தோக்கிய உபநிஷத்தில் நம்ம பூம வித்யா பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடம் எல்லாமே வந்து ஒருமைத்தன்மையை நோக்கி போகிற பாடங்கள். இங்கே எதுவுமே இருமைகள் கிடையாது. அதாவது ஒன்று உயர்ந்தது, ஒன்று தாழ்ந்தது, ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது, ஒன்று சரி, ஒன்று தவறு, அப்படிங்கிற மாதிரி இருமைகள் இல்லாத நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறது தான் இந்த அத்தியாத்ம ஞான பாதை. இருப்பது இறைவன் மட்டுமே. அப்போ நமக்கு எப்போ அந்த ஒரு நிலைப்பாடு புரியுதோ அப்போ நம்ம இடத்துல விருப்பு வெறுப்புகள் இருக்காது. அதாவது இதுதான் சிறந்தது அப்படின்னு ஒன்று பிடிக்கவும் மாட்டோம், ஒன்று சரியில்லைன்னு சொல்லவும் மாட்டோம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்குவோம், நல்ல ஒரு தெளிவில் இருப்போம். அதுதான் ஞானம். அப்போ அதுதான் இங்கே வலிமை. இங்கே வலிமை அப்படின்னு கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். பூம வித்யாவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சனத்குமாரர் வந்து நாரத மகரிஷிக்கு ஒவ்வொன்றா எது உயர்ந்தது எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டு வரும்போது கடைசியாக வலிமை மிக உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். அந்த வலிமையை தெய்வீகமாக எண்ணி தியானிப்பவன் அந்த வலிமை செல்லும் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவனாகின்றான் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே நாரத மகரிஷி கேட்குறாரு, போற்றுதலுக்கு உரியவரே, வலிமையை விட பெரியது ஏதாவது உண்டா அப்படின்னு நாரதர் வந்து கேட்கும்போது சனத்குமாரர் சொல்கிறார், ஆம் ஐயனே, வலிமையை விட பெரியது நிச்சயமாக உண்டு. அப்போ நாரதர் கேட்குறாரு, வணக்கத்துக்கு உரியவரே, அதையும் எனக்கு உபதேசியுங்களேன் அப்படின்னு அவர் கேட்குறார். இப்போ அடுத்தது வலிமையை விட உயர்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு என்று இங்கே சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒன்றுன்னா பார்த்துக்கிட்டே வரோம். அதாவது இறைவனுடைய நாமத்தை விட உயர்ந்தது வாக்கு, அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வலிமை வரைக்கும் வந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா வலிமையை விட உயர்ந்தது வந்து உணவு அப்படின்னு ஏன் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உணவு உட்கொண்டால் மட்டும்தான் நமக்கு உடல் வலிமையாகும். அந்த உடல் வலிமையானதான் மன வலிமை உண்டாகும். மன வலிமை உண்டாகும் போது தான் நமக்கு எல்லாமே சாதிக்க முடியும். அப்போ இந்த உடலுங்கிற ஒரு கருவியை இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் எதையுமே அடைய முடியாது. அதாவது நீங்கள் இந்த பாடத்திட்டங்களுக்கு வரதாக இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நோய்வாய்ப்பட்டு உங்களுக்கு பாதிப்பில் இருக்கும்போது எப்படி இந்த பாடத்திட்டம் உள்ளே போகும்? இப்போ ஒருத்தர் காய்ச்சலில் படுத்துக்கிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட போய் இருங்க, உங்களுக்கு பிரம்ம வித்யா உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தில் போய் உட்காந்து ஆரம்பித்தோம்னா அவர் கேட்பாரா? அவரே உடம்பு முடியாமல் படுத்துட்ருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே கேட்டு படுத்துடுவார். அவ்வளோதான், நல்லா தூங்குவார். இப்போ நிறைய பேர் வீக்காக இருக்கிறவங்கலாம் நீங்கள் இந்த பாடத்தை சொன்னீங்கன்னா அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்குவாங்க, நல்லா தாளாட்டு படுற மாதிரி இருக்கும். ஏன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வீக்னஸ் என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு மருந்து மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சாமியார் பேசுறதை கேட்டோம்னா எனக்கு அருமையாக தூக்கம் வருதுங்க, நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குன்ட்டு அப்படியே கேட்டு தூங்கிடுவாங்க. அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இங்கே வலிமையை விட பெரியது வந்து உணவு. அப்போ உணவின்றி உடல் வலிமையும் இல்லை, மன வலியுமே இல்லை என்று இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய அடுத்த பகுதி தொடங்குது. அப்போ உணவையே இறைவனாக தியானிக்குமாறு இங்கு சனத்குமாரர் உபதேசிக்கின்றார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி தான் வந்து இறைத்தன்மையை இங்கே மகான்கள் எப்படி காட்டி கொடுக்குறாங்கன்னா, ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா இங்கு எல்லாம் இறைவனே அப்படிங்கிறத எப்படி எளிமைப்படுத்தி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெப்த்தாக கொண்டு வராங்க. ரொம்ப டெப்த்தில் கொண்டு வந்து இங்கே இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, நிரூபிக்கணும் இல்லையா, அந்த நிரூபணத்துக்கான நிறைய விஷயங்களை வந்து இங்கே ரொம்ப அருமையாக கொண்டு வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ சனத்குமாரர் பேசுகிறார், உணவு நிச்சயமாக வலிமையை விட உயர்ந்தது. 10 நாட்கள் ஒருவன் எதுவும் உண்ணாவிட்டால் அவன் உடலில் உயிர் இருந்தாலும் அவனால் எதையுமே செய்ய முடியாது, எதையுமே கேட்க முடியாது, எதையுமே சிந்திக்க முடியாது, எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஏன், என்ன காரணம்? உடல் தளர்ந்து போச்சு. உணவு இல்லாததுனால சாப்பாடு உள்ளே போய் நமக்கு எனர்ஜியை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இல்லாமல் போனதுனால நம்ம ரொம்ப சோர்வாயிட்டோம், டல் ஆகிட்டோம். அப்போ நம்ம காதெல்லாம் அடைச்சிக்கும், சாப்பாடு இல்லைன்னா பசி மயக்கம், அப்படியே ஒரு சோர்வு உண்டு பண்ணிடும், காது அடைக்கும். அப்போ யாராவது ஏதாவது சொன்னால் கேட்க முடியுமா? ஒன்றுமே கேட்க முடியாது. அப்போ அவன் உயிரோடு இருப்பான், ஆனால் அவனால் எதையும் செய்ய முடியாத ஒரு அவல நிலையில் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்போ அவனால் சிந்திக்க முடியாது, எதையுமே புரிந்து கொள்ள முடியாது, அந்த ஒரு நிலை உண்டாயிடும். அப்போ அதுவே அவனுக்கு உணவு கொடுத்த பிறகு என்னாகும், உணவை உண்ணத் தொடங்கியதும் அவனுடைய புலன்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடனே கண் பார்க்க ஆரம்பிச்சிடும், காது கேட்க ஆரம்பிச்சிடும், அவனுக்கு உடனே மன ஓட்டங்கள் ஓட ஆரம்பிச்சு எண்ணங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ எல்லாவற்றையும் அவன் அறிகிறான். ஆகவே உணவை தியானம் செய்யுங்கள் என்று இந்த இடத்துல சனத்குமார் எடுத்து சொல்கிறார். இப்போ இதை தான் நம்ம வந்து இந்த பாடத்திட்டத்தில் போன தடவை வந்து நம்ம இவர் உத்தாலகர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சுவேதகேது வந்து சாப்பிடாமல் ஒரு 15 நாள் இருடான்னு சொன்னார் இல்லையா. அவன் 15 நாள் சாப்பிடாமல் இருக்கும்போது, அவர் 15 நாள் அவன் சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்தான். அப்புறம் அவனை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணார். எப்படி, இப்போ இங்கே எங்கே நீ படித்த வேதமெல்லாம் சொல்லி பார்க்கலான்னொன்னே அவனுக்கு ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல. வேத பாடங்களெல்லாம் படிச்சிருக்கான், ஆனால் ஒரு மந்திரமும் ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா பசி மயக்கம், அவன் சாப்பாடே இல்லாமல் தண்ணியிலேயே உயிர் வாழ்ந்திருக்கான் 15 நாள். அப்போ அவனால் எதுவுமே செய்ய முடியல, எனர்ஜியும் அவன்கிட்ட இல்லை. அப்போ எப்படி இந்த எனர்ஜி இல்லாமல் போச்சு? சாப்பாடு இல்லாதனால உடம்புல வந்து சத்துக்கள் இல்லாமல் போச்சு. அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா சாப்பாட்டிலேருந்து கிடைக்குது. அப்போ உணவே வந்து நமக்கு மருந்து, இங்கே உணவு தான் மருந்து. ஆனால் இப்போ நம்ம இந்த சாப்பாட்டிலேருந்து உணவு கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த உணவு எப்படிப்பட்ட உணவை நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு நியதி இருக்குது. அதாவது உணவு தான் நமக்கு சாப்பாடு தான் சத்து கொடுக்குதுங்கிறதுக்காக நம்ம வெறும் புரோட்டாவும் பிரெட்டும் அப்படியே பன்னீர் பட்டர் அது இதுன்னு வாங்கி இஷ்டத்துக்கு விளாசிக்கிட்டு இருந்தோம்னா, அதாவது வெளிநாட்டு உணவு முறைகளை நம்ம நாட்டு கலாச்சாரத்தோடு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மாடர்னாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு பீஸா பர்கர்லாம் வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உடம்பை கொண்டு போயிட்டு இருந்தால் போதும், அதான் உணவு தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உணவு தான். ஆனால் அவங்க உடம்புக்கு இங்கே இந்தியாவுடைய கிளைமேட்டுக்கு இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஒத்துக்காமல் அது வேற ஒரு சைட் எஃபெக்டை பண்ணி விட்டுடும். அதனால் நம்முடைய பாரத தேசத்தில் உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவர உணவுகள் தான் சிறந்த உணவு. உணவுன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து குணாதிசயங்களுடைய அடிப்படையில் சத்துவ குணத்தை கொடுக்கின்ற காய்கறிகள் கீரைகள் பழங்கள் தான் நமக்கு ஒரு மிக சிறந்த உணவு. ஆகவே உணவுங்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கணும்னா நீங்கள் பழங்களும் காய்கறிகளும் கீரைகளும் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம் திரும்புறதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். அது எப்படிங்க ஆரோக்கியம் திரும்பும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உணவில் இருக்கக்கூடிய உப்பு சத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு சத்து கொடுக்கும் உடம்புல. அதாவது உங்கள் உடம்புல வந்து எல்லாமே ஒரு உப்பாக மாறி இருக்கும். அதாவது உங்கள் உடம்பு வந்து ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் உடம்பு இயங்கிட்டு இருக்கும். எல்லாமே ஒரு விதமான கெமிக்கலில் ஒர்க் பண்ணோம். இப்போ நம்ம உடம்பே வந்து ஒரு விதமான ரசாயனம் தான், நம்ம உடம்பே ஒரு விதமான ரசாயனம். ஆனால் அந்த ரசாயனம் எப்படின்னா என்னென்ன ரேஷியோவில் என்னென்ன இது கலந்தால் நமக்கு வேலை செய்யுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி நமக்கு கலந்து அது கரெக்டாக இருக்கணும். ஓவராக போனால் அதுவே நமக்கு சைடு எஃபெக்ட் பண்ணும். இப்போ வந்து யூரிக் ஆசிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு யூரினில் யூரிக் ஆசிட் அதிகமாகுதுன்னா அது ஒரு உப்பு, யூரிக் ஆசிட் ஒரு உப்பு. அந்த உப்பு என்ன பண்ணும், ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு உங்களுக்கு வலியை உண்டு பண்ணும். அப்போ மூட்டி வலிக்கும், அப்புறம் கீழே கணுக்கால் வலி வந்துடும், அப்புறம் விரல்களெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும், அப்புறம் ஒவ்வொரு விரல் கூடிய அந்த சந்துலெல்லாம் வலி வந்துடும். ஏன் இப்படி வருது, அந்த யூரிக் ஆசிட் அதிகமாக நமக்கு ரத்தத்தில் கலக்கிறதுனால வர பிரச்சனை அது. அப்போ அது யூரிக் ஆசிட் ஒரு உப்பு, அப்போ ஏன் அது கலக்குது, அந்த கிட்னி வந்து தடுமாறுது, சரியாக வந்து சுத்திகரிப்பு பண்ணி அனுப்ப மாட்டேங்குது. அப்போ இருதயத்திலேருந்து வரக்கூடிய நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்னு பிரிக்கிற வேலையை நமக்கு சிறுநீரகங்கள் தான் செய்யும். அந்த சிறுநீரகங்களை நம்ம சரியாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சிறுநீரகங்களை சுத்திப்படுத்தாமல் நம்ம கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கும் அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கிட்டு, அப்புறம் லிவருக்கு அதிகமான ஸ்ட்ரெயின், அப்புறம் வந்து அதுக்குண்டான பக்கத்தில் இருக்கிற ஸ்ப்ளீனு, அதாவது மண்ணீரல், தமிழில் சொல்லணும்னா மண்ணீரல் கல்லீரல், அப்புறம் கணையம் அப்படிங்கிற உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டுடும். ஏன்னா அது உணவு முறை தவறாக போனால் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து மாட்டிக்கும். அதனால் இவங்களுக்கு காய்கறிகள் கீரைகளில் நிறைய உப்பு சத்துக்கள் இருக்குது. அந்த உப்புகளெல்லாம் நமக்கு தேவையான மினரல்ஸ், நமக்கு உடம்புக்கு தேவையானவைகள் சத்துக்கள், அதுக்குண்டான விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே நமக்கு ஆரோக்கியத்தை திருப்பி கொடுக்கும். அப்படி தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரணும். அரிசி உணவுகளை குறைச்சிக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அதிகமாக சேர்த்தவே நம்முடைய உடம்புல ஆரோக்கியம் திரும்புவது மட்டுமல்ல ரொம்ப பிரிஸ்காக இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம், அன்றைக்கி ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக நடக்கும். இதுவே நீங்கள் வந்து உணவு தானே சாப்பிட சொல்கிறாங்க, நம்ம புரோட்டா ஒரு 4 புரோட்டா சாப்பிட்டுட்டு வேலை செய்யலாம்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடினமான வேலை செய்கிறவங்களுக்கு அது டைஜஷன் ஆகிடும். இப்போ கட்டட வேலைக்கு போவான், அவன் வந்து பெயிண்ட் அடிக்க போவான், இந்த மாதிரி பசங்கள்லாம் பாருங்களேன், வயசு பசங்க, அவனுக்கெல்லாம் 25-27 ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கும். அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 புரோட்டா திம்பானுங்க, அதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து 10 புரோட்டாவும் தின்பான், 10 புரோட்டாவும் அவனுக்கு செரிமானமாகி அவன் வேலை செய்வான், அவனால் முடியும். நாம் வந்து அவனை பார்த்துட்டு ஒரு ஆசைப்பட்டு ஒரு 4 புரோட்டா சாப்பிட்லான்னு சாப்பிட்டீங்கன்னா மாட்டிக்கும், அந்த 4 புரோட்டாவும் உள்ளே போய் உங்களுக்கு டைஜஷன் ஆகாது, அது நெஞ்சு கறிக்கும், அப்புறம் குடலில் போய் அப்படியே கழிவாக மாறி மலச்சிக்கலை உண்டு பண்ணிடும். அப்போ மைதாங்கிறது நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு 50 வயசுக்கு மேலே ஒத்துக்காது. அப்போ நாம் தான் இங்கே தேர்ந்தெடுக்கணும் உணவு முறைகளை வந்து நமக்கு எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்து பகுத்து பிரித்து அந்த புத்திசாலித்தனத்தினால நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் நமக்கு திரும்பும், நோய்வாயிலிருந்து தப்பிச்சிக்கலாம். அவன் சாப்பிட்றான், நாம் சாப்பிடக்கூடாது, அவனுக்கு சேரும் நமக்கு சேராது. அப்போ ஏன் அப்படின்னா இங்கே உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருத்தருடைய உடலும் வந்து ஒவ்வொரு நிலையில் இருக்குது. வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று சொல்லும் வைத்திய சாஸ்திரம் வந்து இந்த 3 நிலைகள் சொல்லும், வாத உடம்பு, பித்த உடம்பு, சிலேத்தும உடம்புன்ட்டு. அப்போ இந்த 3 உடம்புகளுக்கும் உணவு முறைகளின் தன்மையும் மாறுபடும். அப்போ ஒருத்தன் வந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அவனுக்கு ஒன்றுமே பண்ணாது, இன்னொருத்தன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே அவனுக்கு சளி பிடிச்சிக்கும், ஒருத்தனுக்கு வந்து பழங்கள் சாப்பிட்ட உடனே ஒன்றுமே பண்ணாது, இன்னொருத்தன் பழம் சாப்பிட்ட உடனே அவனுக்கு சளி பிடிச்சிக்கும். அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடல் வந்து இவனுக்கு இருக்கிற நிலைக்கும் அவனுக்கு இருக்கிற நிலைக்கும் மேட்ச் ஆகாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அந்த வாத பித்த சிலேத்துமத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சரியான அந்த உடலை பற்றிய ஒரு அனாட்டமி தெரியணும், நமக்கு உணவை பற்றிய ஒரு அறிவு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று இங்கே மகான்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வலிமையும் அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா வலிமை அப்படிங்கும்போது நீங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பிரித்து பார்த்து நீங்கள் வாழ்வது தான் வலிமை. அப்போ அந்த அடிப்படையில் உணவுங்கிறத ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. சைவ உணவு அசைவ உணவுக்கு உண்டான வித்தியாசம் என்ன, அசைவ உணவு ஏன் சாப்பிடக்கூடாது, சைவ உணவு ஏன் சாப்பிடலாம், அசைவ உணவு எதற்காக சாப்பிடுகிறோம் அப்படிங்கிற தெளிவு நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா இப்போ மருத்துவ உலகம் என்ன சொல்லணும், உடனே டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா முட்டை கொடுத்துருவான், எல்லாருக்கும் காமனாக முட்டை, அது வந்து ஒரு டிபி பேஷண்ட்டுக்கும் முட்டை கொடுப்பான், ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கும் முட்டை கொடுப்பான். எதுக்குப்பா முட்டை கொடுக்குறேன்னா முட்டையை வந்து மேஃபியா, அதாவது உங்களுக்கு வந்து மருத்துவ உலகமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களோட டைஅப் பண்ணிக்குவான், பயங்கரமாக தயாராகுது முட்டை. அப்போ அத்தனை முட்டையும் மார்க்கெட் பண்ணணும். அப்புறம் ஏன் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ முட்டை போடுறாங்க, ஸ்கூலில் பூரா முட்டை கொடுக்குறான். காமராஜர் என்ன முட்டை கொடுத்தாரா, மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த தமிழக முதல்வராக இருந்த காமராஜர் வந்து சாப்பாடு தான் கொடுத்தாரு, முட்டை கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு வந்து எல்லா ஸ்கூல்லையும் முட்டை கொடுக்குறாங்க, என்ன காரணம், முட்டை மேஃபியா, அதாவது மெடிக்கல் மேஃபியா மாதிரி கோழி பண்ணை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஏகப்பட்ட கோழி பண்ணை, இப்போ சும்மா இஷ்டத்துக்கு முட்டை போட்டு தள்ளுது. அத்தனை முட்டையும் மார்க்கெட் பண்ணணும், அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே இப்போ அந்த முட்டை சரியாக விற்க முடியலன்னா கெட்டு போயிடும். ஏன்னா அது குஞ்சும் பொறிக்காது, அது குஞ்சு பொறிக்கிறதே கஷ்டம். அது வந்து ஏதோ ஒரு 10 முட்டையில் 1-2 தான் கோழி குஞ்சுகளாக வெளியே வரும், மீதியெல்லாம் வந்து அப்படியே அழுகி போகும், பெரும்பாலான முட்டைகள் அழுகி போகும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் மருந்தில் வர்ற முட்டைகளாக இருக்கிறதுனால இந்த முட்டைகளை எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு அவனை யோசிக்கிறான். உடனே அரசியல்வாதியோட டைஅப் பண்ணுறான், உனக்கு எவ்வளோ பெட்டி வேணும் வாங்கிக்கோ, எனக்கு முட்டையை மார்க்கெட் பண்ணி கொடு, அவ்வளோதானே, எனக்கு இத்தனை பெட்டி அனுப்பிச்சிரு, நான் இன்றைக்கே ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களையும் முட்டை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய பெட்டியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு பூரா முட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பாம்பர மக்கள், கிராமத்து மக்கள் என்ன, நம்ம குழந்தைக்கு முட்டையெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்ட்டு பெருமையாக போய் சாப்பிட்றாங்க. பட் என்ன, ஒன்றும் பண்ணாது. ஏன் ஒன்றும் பண்ணாதுன்னா எல்லாம் சின்ன குழந்தைங்க தானே, ஓடி ஆடி விளையாடக்கூடிய குழந்தைங்க, அதுங்க வந்து முட்டையை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகிடும், அது கல்லையே சாப்பிட்டாலும் செரிச்சிடும், கல்லு சாப்பிட்டாலும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் செரிமானம் ஆகிடும். அதனால் அதுங்களுக்கு நீங்கள் முட்டை கொடுத்தாலும் தப்பிச்சிக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வயசானவங்க முட்டை சாப்பிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே முட்டையில் அவ்வளோ கெடுதல் இருக்குது. அப்போ இதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ நான் பேசுகிற டாபிக் வந்து உணவு, அதனால் உணவை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அதனால் இங்கே உணவு வந்து வலிமையை கொடுக்கும், எது எல்லா வலிமையை விட உணவு மிகப்பெரிய வலிமை, உடலுக்கான ஒரு வலிமை, மனதுக்கான ஒரு வலிமை. ஆனால் எப்படிப்பட்ட உணவை உண்ண வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் என்ற ஒரு அறிவு விஷயத்தை நம்ம இங்கே வச்சுக்கிட்டு உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே சனத்குமாரர் சொல்கிறாரு, உணவை இறைவனாக தியானிப்பவன் உணவும் தண்ணீரும் நிறைந்த உலகங்களை அடைகின்றான், உணவையே தெய்வமாக எண்ணி தியானிப்பவன் அந்த உணவு செல்லும் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவன் ஆகின்றான் என்று இங்கே சனத்குமாரர் அந்த உணவின் பெருமையை இங்கே சொல்கிறார். அப்போ அதனால தான் நம்ம உணவு உண்ணும்போது அந்த உடம்புக்கு உண்டான சக்தி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த உணவை வந்து ஒரு தெய்வீகமாக போட்டுடணும். சாப்பிடும்போது நம்ம ஞாபகமெல்லாம் சாப்பாட்டில் இருக்கணும், எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, சினிமா பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது உள்ளே போய் நம்ம உடம்புக்கு உண்டான சத்துக்களாக மாறணுங்கும்போது நம்முடைய எண்ணங்கள் வந்து எண்ண அலைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் நீங்கள் உங்கள் எண்ணத்தை வச்சு இது எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். சாப்பிடும்போதே இது எனக்கு சேராது, இது எனக்கு ஒத்துக்காது, இது எனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினச்சி சாப்பிட்டீங்கன்னா அது உண்மையிலேயே உள்ளே போய் சேராது, ஒத்துக்காது, கெடுதல் பண்ணும். அப்போ நீங்கள் அதை தவிர வந்து டிவி பார்த்துக்கிட்டோ பாட்டு கேட்டுக்கிட்டோ நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அந்த சாப்பாட்டினுடைய சத்து முழுமையாக உடம்புல சேராது, அதிகபட்சமாக மலமாக மாறும். ஆனால் உடம்புனுடைய சத்துக்கள் இல்லாமல் நீங்கள் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருந்தாலும் ஆரோக்கியம் திரும்பாது. அப்போ இங்கே வந்து இந்த உணவை வந்து தெய்வீகமாக போற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மகான்களெல்லாம் மந்திரங்களும் கொடுப்பாங்க. நம்மளை சின்ன குழந்தைங்களே நம்ம படிக்க போகும்போது சொல்லி கொடுத்துருவாங்க, சாப்பாடு முன்னாடி உட்காந்து ப்ரேயர் பண்ணணும், அந்த சாப்பாடை வந்து அன்னபூரணியாக மதிக்கணும், அம்பால அதை வழிபாடு பண்ணணும், ஏன்னா அன்னபூரணி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஈஸ்வரின்னா என்ன, அவன் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறா, அதான் தான் ஈஸ்வரன் சொன்னாலும் ஈஸ்வரின்னு சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போ இங்கே எல்லாமே இறைத்தன்மையாக இருக்குது. அப்போ எல்லாமே இறைத்தன்மையாக இருக்கிறதுனால மந்திரங்கள் என்ன சொல்லி கொடுப்பாங்க, அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கரப்புராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிச்சான் தேகி ச பார்வதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. இதை சொல்லிட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். இந்த உணவு உட்கொள்வதனால எனக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் உண்டாகுவது மட்டுமல்லாமல் எனக்கு வந்து ஞானத்தையும் உண்டாக்கி கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவதாக அந்த மந்திரம் இருக்கும். அப்புறம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி பிரம்மாக்னவ் பிரம்மனாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு இன்னொரு மந்திரம் இருக்குது. இங்கே எல்லாமே பிரம்மம், இறைவனே எல்லாமா இருக்கிறான் என்றதுனால எல்லாமே பிரம்மத்துக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அப்போ பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகி பிரம்மத்துக்கே அதை நான் ஹவிகினா ஆகுதி போடுறோம் இல்லையா. ஹோமகுண்டத்தில் வந்து என்ன அவில் பாகம் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. அவில் பாகம்னா அதுக்கு என்ன போட போறீங்க, ஹோமகுண்டத்தில் என்ன போட போறீங்க, நெய் ஊற்றுறீங்களா இல்லை அதில் ஏதாவது உணவு போட போறீங்களான்னு கேட்பாங்க இல்லையா. அது மாதிரி இந்த உடம்புக்கே வந்து நம்ம உணவு தான் ஹவி. அப்போ ஹவிசு ஹவிசுன்னா நம்ம எனர்ஜிக்காக கொடுக்கக்கூடியது, அந்த சக்தியை எடுத்துக்கிறதுக்காக. அப்போ நமக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அக்னிக்கு கொடுக்கறது தான் இந்த உணவு. அப்போ அந்த உணவை நாம் ஒரு முறையாக கொடுக்கணும், கண்டபடி கொடுக்கக்கூடாது. அது மரியாதையின் நிமித்தம் அதை உள்ள உட்கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் வரும் என்ற அடிப்படையில் இங்கே வலிமைக்கு அடுத்தது உணவு மிக பெரிய விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிறதாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இதை பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்களில் நான் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன், மறந்துடக்கூடாது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உணவு சாப்பிடும்போது நீங்கள் சாப்பாடு கவலத்தை முதல் கவலம் கையில் எடுத்த உடனே ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் வியானாய ஸ்வாஹா அப்படின்னு நீ ஒவ்வொன்றும் அந்த அஞ்சு பிராணன்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடணும். ஒவ்வொரு உரண்டையும் எடுத்து ஒவ்வொரு பிராணனுக்கு சமர்ப்பணம் பண்ணும். அப்போ உங்கள் உடம்புல இருக்கிற அஞ்சு பிராணன்களுக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிங்கன்னா அந்த சாப்பாடானது ஈஸ்வரனே சாப்பிட்ட மாதிரி ஐதீகம். ஐதீகம்னா எப்படி, இப்போ நீங்கள் வந்து இந்த ஹோல் யூனிவர்சல் இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல எறும்பு உணவு கிடைக்காம கஷ்டப்படும், எங்கேயோ ஒரு இடத்துல யானை வந்து காட்டுக்குள்ளே இருக்கும் உணவு கிடைக்காம கஷ்டப்படும். ஆனால் அவைகள் எல்லாமே அந்த உணவு கிடைக்கணும்னா இங்கே ஈஸ்வர நீதிக்குள்ளே இயற்கை கொடுக்கும் அந்த உணவை. நீங்கள் ஒன்று போய் எங்கேயோ அமேசான் காட்டில் இருக்கிற ஒரு பூச்சிக்கோ அல்லது ஒரு யானைக்கோ நீங்கள் உணவு கொடுக்க முடியுமா, அமேசான் காட்டுக்குள்ளே நீங்கள் போகவே முடியாது. ஆனால் அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எத்தனையோ ஜீவராசிகள் உயிர் வாழதில்லை, அங்கே தாவரங்கள் முதல் கொண்டு எவ்வளவோ பூச்சி புழுக்கள் மிருகங்கள் பறவைகள் என்று நிறைய ஜீவராசிகள் அங்கே வாழுது மனிதனை தவிர. மனிதனும் இப்போ அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திக் ஃபாரஸ்ட்டில் உயிரினங்கள் உயிர் வாழுகின்றதுன்னா அவைகளுக்கு எப்படி உணவு கிடைக்குது, இயற்கையே உணவை கொடுக்கும், அதுதான் ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வர நீதிக்குள்ளே நீங்கள் அந்த உணவு எப்படி கிடைக்குதுன்னா, யார் ஒரு தனி மனிதன் தன்னையே ஈஸ்வரனாக உணர்கின்றானோ, அப்படி உணர்கின்ற பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா, தான் எடுக்கின்ற உணவை வந்து பிராணாய ஸ்வாஹான்ட்டு எடுத்து அவன் சாப்பிட்டான்னா உடனே என்ன நடக்கும் தெரியுமா, அவன் சாப்பிட்ட அந்த உணவு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு நிறைவை உண்டு பண்ணும், ஒரு திருப்தி பண்ணும். வயிறை வந்து ஒரு திருப்தி பண்ணிடும். அப்போ வந்து பசியோடு இருக்கிற ஜீவராசிகள் கூட பசியாரும். அது அந்த அளவுக்கு அவன் தெய்வீக சக்தி பொருந்தியவன் தான் மனிதன். மனிதனும் தெய்வமும் வேறு வேறே கிடையாது. மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிற அடிப்படை எப்படின்னா, தானே யூனிவர்சல் அப்படிங்கிறத ஒருத்தன் தன்னுள் உணர்ந்துட்டானா அவன் தெய்வீகமானவன் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவனே தன்னுள்ள இருக்கிற அந்த ஆற்றலாக இந்த பிரபஞ்சத்தை வச்சிருக்கிறாங்கிறதும் புரியும். அப்போ அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டதுக்கு சமம். நீங்கள் எங்கேயோ போய் எறும்புக்கு சாப்பாடு போடுறேன், எங்கேயோ போய் யானைக்கு சாப்பாடு போடுறேன்ட்டெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போட வேண்டியதில்லை. நீங்கள் உட்கொள்ளுகின்ற உணவு அந்த ஜீவராசிகள் உட்கொண்டதுக்கு நிறைவாகக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை சாஸ்திரம் போன தடவை சொல்லி கொடுத்தது. ஐந்து பிராணன்களையும் நீங்கள் சொல்லி அதை சாப்பிடணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன், அதை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு முறையும் சாப்பாடு சாப்பிடும்போது அதை நினைவுபடுத்தி சாப்பிடுங்க. அப்போதான் உங்களுக்கும் ஆரோக்கியம் வரும், மற்ற உயிர்களுக்கும் உணவு திருப்தி உண்டு பண்ணும், அப்போ பசி வறுமைகள்லாம் இருக்காது, நம்ம நாடு வந்து சுவிட்சமாக இருக்கும், எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தது, போற்றுதலுக்குரியவரே உணவை விட மேலானது ஏதாவது உண்டா அப்படின்னு நாரத மகரிஷி கேட்கும்போது சனத்குமாரர் சொல்கிறாரு, ஆம் நாரதா, உணவை விட மேலானது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாரதர் கேட்குறாரு, வணக்கத்துக்கு உரியவரே, உணவை விட மேலானது என்ன, அதை எனக்கு உபதேசியுங்களேன்னு சொன்ன உடனே அடுத்தது உணவை விட மேலானது தண்ணீர் என்று உபதேசம் கொடுக்குறார். ஏன்னா இங்கே ஒன்றுன்னா வருது, அப்போது தண்ணீரின்றி உணவு இல்லை, எனவே தண்ணீரை இறைவனாக தியானிக்குமாறு உபதேசிக்கின்றார் சனத்குமாரர் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ நம்ம இதை என்ன ஆங்கிளில் நம்ம இதை புரிஞ்சுக்கணும், நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் புரிஞ்சிக்கக்கூடாது. இப்போ நான் வந்து இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக தண்ணி குடித்தா போதுங்களா, அல்லது நான் கீரைகள் சாப்பிட்றதுக்கு பதிலாக தண்ணி குடித்தா போதுங்களான்னு அப்படி புரிஞ்சிக்கூடாது. அந்த கீரை ஆகட்டும், அந்த இட்லி ஆகட்டும், அது எப்படி வந்தது, அது ஒரு தானியம், ஒரு தாவரம். அப்போ தாவரங்கள் வளர்வதற்கு தண்ணீர் அவசியம் இல்லையா, அந்த அடிப்படையில் இங்கே அந்த உணவை விட தண்ணீர் உயர்ந்தது என்ற விஷயமா நம்ம இதை பார்க்கணும். நாம் வந்து நாம் சாப்பிட்ற விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தண்ணீர் உயர்ந்தது அப்படின்னு நினச்சி, சரி நான் வந்து உணவை விட தண்ணீர் உயர்ந்ததுன்னு சொல்லிடுச்சு சாஸ்திரம், அதனால் நான் இனிமேல் சாப்பாட்டுக்கு பதிலாக வெறும் தண்ணியே குடித்து உயிர் வாழலான்னா எவ்வளோ நாள் வாழ்ந்துட முடியும், ஒரு மாதம் அதிகபட்சமாக வாழலாம், அப்புறம் வந்து உடம்பு போயிடும். ஏன்னா உங்களுக்கு உத்தாலகரும் சுயத்துக்கு எதுவும் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. உத்தாலகர் என்ன சொன்னார், நீ சாப்பாடு இல்லாமல் 15 நாள் இருக்கணும், நீ தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு வா, அப்போ நீ எல்லாமே பண்ணுறியா நான் பார்க்குறேங்கிறாரு. அவன் வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு 15 நாள் கழித்து பார்த்தா எல்லாமே மறந்துட்டான், அவனுக்கு எதுவுமே வேலை செய்ய முடியல, அப்போ ரொம்ப வீக் ஆகிட்டான். அப்போ உணவை விட சிறந்ததல்லவா தண்ணீர், அப்போ தண்ணீரை குடித்து அவன் தெம்பல்ல ஆகிருக்கணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறத தவறாக புரிஞ்சுக்கிறோம். அவங்க சொல்ல வர்ற விஷயத்தை நாம் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு தானாக படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்படி மிஸ்டேக் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு தான் இங்கே மகான்கள் என்ன சொல்லித்தராங்கன்னா, உணவை விட உயர்ந்தது தண்ணீர், ஆனால் அந்த தண்ணீரினால் தான் உணவு உற்பத்தி ஆகிறது. அப்போ நீரின்றி அமையாது உலகு, இந்த உலகம் என்பது நீர் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆகவே நீர் வந்து உணவை விட மிக உயர்ந்தது என்பது இந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்றதை இங்கே சொல்ல வராங்க. அப்போ தண்ணீரின்றி உணவில்லை, எனவே தண்ணீரை இறைவனாக தியானிக்குமாறு சனத்குமாரர் கூறுகின்றார் என்று இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ நிச்சயமாக உணவை விட உயர்ந்தது தண்ணீர், அதனால்தான் போதிய மழை பெய்யாவிட்டால் போதிய உணவு கிடைக்காமல் போய்விடுகிறது, மக்கள் உணவின்றி கவலைப்படுகின்றார்கள். நல்ல மழை பெய்தால் நல்ல விவசாயம் நடக்கும், விவசாயம் நன்றாக நடந்தால் ஏராளமான தானியங்கள் உற்பத்தி ஆகும், ஏராளமான செடி கொடிகள் தானியங்கள் உற்பத்தி ஆகும், அப்போ இந்த பூமியில் இருக்கின்ற ஜீவராசிகளெல்லாம் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வாழ முடியும். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே மழை என்பது மிக மிக முக்கியம், நீர் என்பது மிக மிக முக்கியம். ஆகவே இந்த பூமி, ஆகாயம், சொர்க்கம், மலைகள், தேவர்கள், மனிதர்கள், வீட்டு விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள், மரங்கள், காட்டு மிருகங்கள், புழு, வண்டு, எறும்பு என்று எல்லா உருவகங்களாகவும் தண்ணீரே ஆகியுள்ளது, எல்லா உருவகங்களாகவும் ஆகியிருப்பது தண்ணீரே, எனவே தண்ணீரை தியானம் செய்யுங்கள் என்று இந்த இடத்துல அருமையான ஒரு விஷயத்தை நம்ம சனத்குமார மகரிஷி நாரத மகரிஷிக்கு உபதேசிக்கிறார். அப்போ நீங்கள் கவனித்து பாருங்களேன், இப்போ நம்ம வந்து ஒரு மனித உடம்புல நான் நின்றுட்டு இருக்கிறேன், அப்புறம் அங்கே ஒரு பூச்சி பறந்துகிட்டு இருக்கு, அங்கே ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு, எல்லாமே உணவினால் உற்பத்தி ஆயிருக்கு. ஆனால் உணவு இல்லாமல் இந்த உடல் உண்டாகாது, அப்போ உணவு இல்லாமல் உடல் உண்டானதுக்கு எப்படி உணவு கிடைச்சிது, தண்ணீர் இல்லாமல் உணவு உற்பத்தி ஆகாது, ஆகவே தண்ணீர் தான் இவைக்கெல்லாம் ஆதாரம் என்ற மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒன் பை ஒன்னாக வரும்போது நமக்கு தண்ணீரினுடைய சிறப்பு இங்கே புரியுது. அப்போ தண்ணீர் இல்லாமல் இங்கே தானியங்கள் கிடையாது, பயிர்கள் கிடையாது, செடி கொடிகள் கிடையாது, மரங்கள் கிடையாது. அப்புறம் அந்த மரங்களோ செடி கொடிகளோ உணவுகளோ இல்லாவிட்டால் இங்கே எந்த மனித குலமும் இருக்காது, எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது. அப்போ பூமி என்ற ஒரு பந்துக்குள்ளே இத்தனை உயிரினங்கள் உயிர் வாழ வேண்டுமானால் அதற்கு பிரதானம் உணவு என்பது மட்டுமின்றி அந்த உணவுக்கு ஆதாரமான நீர் மிக முக்கியம் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, தண்ணீரை இறைவனாக தியானிப்பவன் எல்லா ஆசைகளும் நிறைவேறுகின்றன, அவன் திருப்தி அடைகிறான். தண்ணீரையே தெய்வமாக எண்ணி தியானிப்பவன் அந்த தண்ணீர் செல்லும் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவனாகின்றான் என்று இந்த இடத்துல சனத்குமார மகரிஷி எடுத்து சொல்றார். அப்போ நாரத மகரிஷி மீண்டும் கேட்கிறார், போற்றுதலுக்கு உரியவரே, தண்ணீரை விட மேலானது ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். அதற்கு சனத்குமாரர், ஆம் நாரதரே, தண்ணீரை விட மேலானது நிச்சயமாக உண்டு என்று சொல்கிறார். அப்போ நாரத மகரிஷி கேட்கிறார், வணக்கத்துக்குரியவரே அதையும் எனக்கு உபதேசியுங்கள் என்கிறார். இப்படி தான் 10-ஆம் பகுதி இந்த இடத்துல நிறைவடைகிறது. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பிரதான தேவதைகளை எடுத்து இங்கே சாஸ்திரம் பேசும். அப்போ அதில் பஞ்சபூதங்களும் வரும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற எல்லா பஞ்சபூதங்களும் இதுக்குள்ளே வருது. அப்புறம் இயற்கை எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு இருக்கோம். எல்லாமே இறைவன்கிறத இங்கே நிரூபிக்கிறதுக்காக இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு விளக்கிட்டு வராங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே எது உயர்ந்ததாக இருக்குது, தண்ணீரை விட உயர்ந்தது என்ன அப்படின்னு கேட்கும்போது, தண்ணீரை விட உயர்ந்தது அக்னி, நெருப்பு என்று இங்கே சொல்லி கொடுக்குறார் சனத்குமார். அதாவது படைப்பு கிரமத்திலே இறைவனிலிருந்து அக்னியும் அக்னியிலிருந்து தண்ணீர் தோன்றுவதாக கண்டோம். அக்னி காரணம், தண்ணீர் காரியம். காரியத்தை விட காரணம் எப்போதும் உயர்ந்தது. எனவே தண்ணீரை விட உயர்ந்தது அக்னி என்று அக்னியை தியானிக்குமாறு உபதேசிக்கின்றார் சனத்குமாரர் என்று இங்கே பார்க்குறோம். அப்போ அக்னியிலிருந்து எப்படி தண்ணீர் வண்பது அப்படின்ற இதை இந்த உபநிஷதம் தனக்கே உரிய ஒரு கண்ணோட்டத்திலே விளக்குகிறது என்று நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ சனத்குமாரர் வந்து அப்படியே ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் விளக்கிட்டே வரார். பூமி அப்படிங்கிற ஒரு பந்து, அதில் அதுதான் உணவு, ஆகாய பூதம் அடுத்தது, இப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது பூமி அதாவது உணவு, தண்ணீர், இப்போ அக்னி கொண்டார். அப்போ நிச்சயமாக தண்ணீரை விட மேலானது அக்னி. அக்னியே காற்றை பற்றி கொண்டு ஆகாசத்தை சூடாக்குகிறது. அப்போது மக்கள் புழுக்கமாக உள்ளது, சூடாக உள்ளது, நிச்சயம் மழை பெய்யும் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு அக்னி முதலிய அடையாளங்களை காட்டி பிறகு மழை பெய்ய செய்கிறது. அதனால்தான் மின்னல் மேல் நோக்கியும் குறுக்காகவும் வெட்டி அதனுடன் இடி இடிக்க செய்து அடையாளங்களை காட்டுகின்றது. அப்போது மக்கள் மின்னல் மின்னுகிறது, இடி இடிக்கிறது, விரைவாக மழை பெய்யும் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள். அப்போ இங்கு என்ன அடையாளம், அக்னியிலிருந்து தான் நீர் உருவாகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் என்பதாக இங்கே நமக்கு புரிய வைக்கிறாங்க. இயற்கையோடு நம்மளுக்கு வந்து எப்படி அக்னியிலிருந்து நீர் வந்தது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. அதாவது ஒரு வெப்பச்சலனத்தினால நீராவி என்ன ஆகுது, நீராக மாறுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ மேகம் வந்து நமக்கு மேலே மலை மேகம் இருக்குது, அந்த மலை மேகம் வந்து என்னவாக மாறிடுச்சு, ஒரு திடத்தன்மையில் மாறி மேகமாக இருக்குது. ஆனால் வெப்பம் அடையும் போது அந்த வெப்பத்தினால அந்த மேகம் கரைஞ்சி போய் நமக்கு மழையாக பெய்யுது. அப்போ நீர் வர வேண்டுமானால் அங்கு வெப்பம் தேவை என்ற அடிப்படை அம்சத்தை கொண்டு தான் இங்கே வந்து நீரை விட பெரியதாக அக்னி இருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுது. அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ அக்னியை இறைவனாக தியானிப்பவன் ஒளி படைத்தவன் ஆகின்றான். ஒளிமிக்க ஒளிர்கின்ற இருளற்ற உலகங்களை அடைகின்றான். அக்னியையே தெய்வீகமாக எண்ணி தியானிப்பவன் அந்த அக்னி செல்லும் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவன் ஆகின்றான் என்று இந்த மந்திரத்திலே பொருள் கூறப்படுகிறது. அப்போ நாரத மகரிஷி கேட்கிறார், போற்றுதலுக்கு உரியவரே அக்னியை விட மேலானது ஏதாவது உண்டான்னு கேட்டு வர்றாரு. அப்போ சனத்குமாரர், ஆம் நாரதரே, அக்னியை விட மேலானது நிச்சயமாக உண்டு. அப்போ நாரதர் கேட்கிறார், வணக்கத்துக்குரியவரே அதை எனக்கு உபதேசியுங்கள் என்று சொல்கிறார். அதுதான் ஆகாசம் என்பதாக இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இப்படி தான் அவங்க முறையாக உபநிஷத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்து அவசரப்பட்டு ஏங்க இப்படி விளக்கணுமா, எப்படி போய் வளவளவன்னு இழுத்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, நெருப்புக்கு அப்புறம் நீர், நீருக்கு அப்புறம் ஆகாயம், இப்படி அஞ்சு பூதத்தை சொல்கிறதுக்கு இப்படி 5 மணி நேரம் பேசிக்க நேரத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆனால் அப்படி அவசரமாக தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. இதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் எப்படின்னா அப்படியே மொல்லமாக தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த மொல்லமான தன்மைக்கே போக முடியும். அவசரமான தன்மையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த வேகம் இருக்குது பாருங்கள், அது சத்துவ குணத்துக்கு நம்மளை கொண்டு போகாது. ஏன் மகான்கள் வந்து இப்படி நம்மளை பழக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உண்டாக்குறாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சத்துவ குணத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா படைப்பின் அம்சம் வந்து நான் கடந்த பாடத்திலே சொல்லி கொடுத்தேன். அதாவது முதல்ல வந்து இந்த யூனிவர்சல் வந்து புருஷன்லேருந்து வெளிப்படும் போது பிரகிருதியாக வந்தது. அந்த பிரகிருதியிலிருந்து ஒரு முக்குணங்கள் வெளிப்பட்டது. அந்த முக்குணங்கள் என்ன, சத்து, ரஜஸ், தமஸ், சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணங்கள் வெளிப்பட்டன. அந்த 3 குணங்களில் சத்துவ குணம் ஈஸ்வரனாக மாறியது. ரஜோகுணம் தமோ குணத்தில் வந்து ரஜோகுணம் ஜீவர்களாக மாறியது. தமோ குணம் வந்து ஆவரணம், விட்சேபம் என்ற 2 சக்திகளாக வெளிப்பட்டன. அதாவது தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தியாக அங்கு தமோ குணம் வெளிப்பட்டது. அப்போ இப்படி 3 குணங்கள் வெளிப்பட்டதில் நீங்கள் ரஜோகுணத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜீவர்கள், நீங்கள் சத்துவ குணத்தில் போனால் ஈஸ்வரன். அப்போ நீங்கள் சத்துவ குணத்துக்குள்ளே போன பிறகு தான் நீங்கள் பிரம்மத்தை அனுபவமாக்க முடியும். நீங்கள் ரஜோகுணத்தில் ஜீவனாக இருந்துக்கிட்டு பிரம்மத்தை அனுபவமாக்க முடியாது. அப்போ நீங்கள் அடுத்த உயர் பரிமாண நிலைக்கு போகிறது தான் இங்கே ஈஸ்வர நியதி. அது சத்துவ குணத்தில் வந்தால் மட்டும்தான் நீங்க சத்துலேருந்து இங்க கீழே இறங்காம ரஜஸுக்கும் போகாம தமசுக்கும் போகாம ஈஸ்வர நீதிக்குள்ள நின்றுட்டு நீங்க இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாம் நானே, என்னுடைய வைபவமே, என்னுடைய ஆற்றலேன்னு புரிஞ்சுட்டா, இதையெல்லாம் பிரம்மத்தினுடைய ஆற்றல்னு புரியும் போது தான் நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், நம்ம அங்கேயே நம்ம ஈஸ்வரனே பிரம்மத்தினால் வெளிப்பட்டவன் தான். ஈஸ்வரன் வந்து பிரம்மம் இல்லாமல் இங்கே இயங்கவே முடியாது. அதனால தான் மாயையும் பிரம்மமும் சேர்ந்தது இந்த உலகம் அப்படின்ட்டு வேதாந்தம் பேசும், சக்தியும் சிவனும் சேர்ந்தது இந்த உலகம் என்று சைவ சித்தாந்தம் பேசும். அப்போ இந்த எனர்ஜி ஹோல் யூனிவர்சலே சக்திமயமாக இருக்குதுன்னாலும் இது எப்படி இறைவனால் வெளிப்பட்டது, அவனுடைய ஆற்றல். அதனால் இங்கே நம்ம எப்படின்னா சத்துவ குணத்துக்குள்ளே முதல்ல போயிட்டு அந்த சத்துவ குணங்களே கடக்கணும். அதுக்கு பேர் என்னென்னா குணாதீதன் என்று பெயர். மூன்று குணங்களையும் கடந்த குணாதீதன் நிலையில தான் பிரம்மம் இருக்குது. அப்போ பிரம்மத்துக்கிட்ட எந்த குணமும் கிடையாது, அது நிர்குணம்னு பேர். அப்போ அது எப்போ குணங்களுக்குள்ளே வருது, சர்க்குணமாக வரும்போது குணங்களுக்குள்ளே வருது. அப்போ தான் அது சர்க்குணத்தில் சத்துவ வடிவில் இருக்குது. சத்துவ வடிவத்தில் இருந்தால்தான் ஈஸ்வரன். அப்போ நான் எதுக்கு இந்த இடத்துல இப்படி அவங்க மொல்லமாக கொண்டு வராங்க, ஒன் பை ஒன்னாக கொண்டு வராங்க, இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பொறுமையாக கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய குணாதிசயங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் தொடர்ந்து பயணிக்கிறீங்களா, இங்கே சொல்ல வர்ற விஷயத்த பொறுமையாக உங்களால் கேட்க முடியுதா, அவங்களுடைய சகிப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி வந்தால் மட்டும்தான் உங்களை டிக் பண்ணி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அப்படி எலிஜிபிலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொமோட் கிடையாது. ஏன்னா எதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், அவனுக்கு ஃபிட் ஆகவே மாட்டான், அவனுக்கு எதுக்கு ப்ரொமோஷன், அவன் தகுதியே இல்லை, பொறுமையும் இல்லை, சகிப்புத்தன்மையும் இல்லை, சாதன சதுஷ்டய சம்பத்திக்குள்ள வரவே இல்லை, அவனுக்கு வந்து இந்த பாடத்திட்டமும் புரியாது. அவங்ககிட்ட போய் நீங்கள் மணிக்கணக்கில் பேசுகிறதுனால உங்களுக்கு தான் எனர்ஜி லாஸு, தேவையில்லாத விரயம். நம்முடைய எனர்ஜி நம்ம விரயம் பண்ணிவிட்டு மணிக்கணக்கில் பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஒன்றும் நடக்காது. அதனால் மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தகுதியானவர்களுக்கு தான் இந்த மாதிரி பாடங்களை கொடுப்பாங்க. அப்போ தகுதியானவர்கள் வந்து அந்த தகுதியை அடைவதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை என்று இங்கே பார்க்கறதுனால தான் இப்படி பேசிக்கிட்டு வராங்க. நமக்கு பார்த்தா புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நேரம் கருதி. அப்போ இந்த இடத்துல இன்றைக்கு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.